நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 28 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையில் தமிழர்களுக்கு தீர்வாக சமஷ்டி முறை அதிகார பரவலாக்கல் கிடைப்பதற்கு இந்தியா துணை நிற்க வேண்டும் என்று வடக்கு மாகாண முதலமைச்சர் கோரியிருப்பது குறித்த செய்தி.
குறைபாடுடைய 13வது திருத்த சட்டத்தை முன்னர் எமக்கு தந்த இந்திய அரசாங்கம் இம்முறை குறைபாடற்ற ஒரு சமஷ்டி வழிமுறையை எமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கின்றேன்.
இலங்கை காவல்துறையால் தானும் கைது செய்யப்படலாம் என்று முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சே கூறியிருப்பது குறித்த தகவல். தமிழகத்தில் நடந்து வரும் தேர்தல் கூட்டணி பேச்சுக்களின் பின்னணியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை மத்தியில் ஆளும் பாஜக பிரதிநிதி சந்தித்திருப்பது குறித்த குறிப்பு.
We have very good and meaningful discussion with Captain Vijayakant and DMDK.
லண்டனில் இரத்த புற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் மாணவி ஒருவருக்கு குருத்தனுதானம் செய்யக்கூடிய ஒருவரை தேடி உலக அளவில் முன்வைக்கப்படும் கோரிக்கை. ஈழத்து பாடல்கள் சிறப்பு தொடரின் 6 பாகம் மற்றும் இன்ன பிற செய்திகளும் இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்லஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
ஈரானில் நடைபெற்று வரும் பொது தேர்தலில் வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் அங்கு பழமைவாதிகளுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது தெளிவாகி வருகிறது. நாட்டின் அதி உயர் தலைவரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரமிக்க நாடாளுமன்றத்துக்கு நடைபெற்ற இந்த தேர்தலில் 2 மிக முக்கிய கடும்போக்கு நிலைப்பாடு கொண்ட மதகுருமார் தோல்வியடைந்துள்ளனர். அதிபர் ஹசன் ரோஹானியை ஆதரிக்கும் மிதவாதிகள் மற்றும் சீர்திருத்தவாதிகள் நாடாளுமன்றத்தில் குறிப்பிடத்தக்க இடங்களை வென்றுள்ளதாக அந்நாட்டு செய்தி சேவைகள் தெரிவிக்கின்றன.
اما بر اساس اعلام ستاد انتخابات کشور جدیدترین نتایج انتخابات مجلس خبرگان رهبری در استان تهران
مولو مولویகள் வெளியாகும் போது அதிபர் ரோஹானிக்கு சிறிய அளவில் பெரும்பான்மை கிடைக்கும் என தெரிகிறது. அப்படியான முடிவு கடும்போக்குவாதிகளுக்கு பெரிய அடியாக அமையும் எனவும் கருதப்படுகிறது.
சிரியாவில் போர் நிறுத்தம் 2வது நாளாக அமலில் இருக்கிற போதிலும் அந்த நாட்டின் வடபகுதியில் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன. போர் நிறுத்தம் மீறப்பட்டுள்ளமை தொடர்பில் தங்களுக்கும் தகவல் கிடைத்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது.
За прошедшие сутки выявлено 9 фактов нарушения режима.
அதிபர் பசர் அல் அசாத்திற்கு ஆதரவான படையினருக்கு உதவி வரும் ரஷ்யா அங்கு விமான தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். அரசாங்க தரப்பினரால் 15 தடவைகள் போர் நிறுத்தம் மீறப்பட்டுள்ளதாக முக்கிய எதிர்க்குழு முறைப்பாடு செய்துள்ளது. ஆனால் போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதற்கு முன்னர் இருந்த நிலைமையை விட தற்போது சுமூகமான நிலைமை காணப்படுவதாக அந்த குழு மேலும் தெரிவித்துள்ளது.
ஈராக்கின் தலைநகர் பாக்தாத்தில் பொதுமக்கள் அதிகமாக இருந்த ஒரு சந்தை பகுதியில் 2 வெடிகுண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலில் குறைந்தது 24 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். தாமே இந்த தாக்குதலை நடத்தியதாக இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகள் தெரிவித்துள்ளனர். சியா முஸ்லிம்கள் அதிகம் வாழும் சதிர் நகரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. முன்னதாக பாக்தாத்தின் புறநகர் பகுதியான அபு கிராய் பகுதியிலுள்ள ராணுவ தலைமையகம் ஒன்றை இலக்கு வைத்து இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் படையினர் மற்றும் காவல்துறையினர் என 13 பேர் கொல்லப்பட்டனர்.
இந்தியாவில் அலிகார் என்ற பெயரில் வெளியாகியுள்ள திரைப்படம் வடக்கு நகரான அலிகாரில் உள்ள எல்லா திரையரங்குகளிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. ஒருபால் உறவு பற்றிய படம் என்பதனாலேயே நகர அதிகாரிகள் இந்த தடையை அறிவித்துள்ளனர். திரைப்படத்தின் பெயர் ஒருபால் காதல் உறவை தங்களின் நகரத்துடன் தொடர்பு படுத்துவதால் அந்த படத்தின் மூலம் அந்த நகரத்திற்கு களங்கம் ஏற்படுத்தப்படுவதாக நகர மேயர் சகுந்தலா பார்த்தி கூறியுள்ளார். அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் மாணவர் சங்கம் அடங்கலாக மற்ற பலரும் இதேவிதமான கருத்தையே வெளிப்படுத்தியுள்ளனர். அந்த பல்கலைக்கழகத்தில் ஒருபால் உறவில் ஈடுபட்டதற்காக பேராசிரியர் ஒருவர் பணிநீக்கம் செய்யப்படுவதாகவும் பின்னர் அவர் தற்கொலை செய்து கொள்வதாகவும் அந்த படம் காண்பிக்கிறது. ஒருபால் உறவாளர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வுதான் இந்த எதிர்ப்புகளுக்கு காரணம் என்று திரைப்படத்தின் இயக்குநர் ஹன்சல் மேதா கூறியுள்ளார்.
சர்வதேச கால்பந்து விளையாட்டை ஒழுங்கமைத்து நடத்தி வரும் ஃபிஃபாவுக்குள் சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவது தனது முதலாவது முன்னுரிமையாக இருக்கும் என அந்நிறுவனத்திற்கு புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள கியானி இன்ஃபென்டினோ பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். தலைவருக்கான தேர்தல் நடப்பதற்கு முன்னதாக நிறுவனத்திற்குள் இதற்கான ஒப்புதல் எட்டப்பட்டுள்ளது. ஃபிஃபாவின் முன்னாள் தலைவர் ஷெப் பிளட்டர் தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து இன்ஃபென்டினோ புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். ஃபிஃபாவில் ஊழல் நடந்ததாக எழுந்த குற்றச்சாட்டுகளை அடுத்து ஷெப் பிளட்டர் தனது பதவியை ராஜினாமா செய்தார்.
இந்தியாவின் பத்தான்கோட் விமானப்படை தளத்தில் கடந்த மாதம் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடையவர்கள் எனும் சந்தேகத்தின் பேரில் மூவர் பாகிஸ்தானில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த படைத்தளத்தின் மீது நடைபெற்ற 4 நாள் தாக்குதலில் இந்திய படையினர் 7 பேரும் 6 தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் பாகிஸ்தான் நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் தூங்கிக் கொண்டிருக்கிறது என இந்தியா ஆரம்பத்தில் குற்றம் சாட்டியிருந்தது.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் வடக்கு முதலமைச்சரின் இணை தலைமையில் உருவாக்கப்பட்ட தமிழ் மக்கள் பேரவை அரசியல் தீர்வு திட்டம் தொடர்பில் தயாரித்திருக்கின்ற யோசனைகள் பற்றி வவுனியாவில் இன்று மக்கள் கருத்தறியும் அமர்வை நடத்தியிருக்கிறது. இதனிடையே வேறொரு நிகழ்வில் பேசியிருக்கின்ற முதலமைச்சர் விக்னேஸ்வரன் இந்தியா மீது நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் தமிழர்களுக்கு 13 அரசியலமைப்பு திருத்தத்தை வழங்கியதைப் போல சமஷ்டி முறை தீர்வு ஒன்றை வழங்கவும் இந்தியா வழி ஏற்படுத்த வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். மேலதிக தகவல்களுடன் வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு ஒரு அரசியல் தீர்வு காண்பதற்காக தமிழ் மக்கள் பேரவையினால் முன்வைக்கப்பட்டுள்ள தீர்வு திட்டம் முன்வரைவு தொடர்பாக வவுனியாவில் பொதுமக்களுக்கு இன்று விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ் மக்கள் பேரவையின் இணைத் தலைவர்களில் ஒருவராகிய டி வசந்தராஜா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பொதுமக்களும் தமது கருத்துக்கள் பலவற்றை எடுத்துரைத்திருக்கின்றனர். இந்த தீர்வு திட்டத்தை தயாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் பிரதிநிதிகளும் இந்த அமர்வில் கலந்து கொண்டு பொதுமக்களின் சந்தேகங்கள் வினாக்கள் என்பவற்றிற்கு விளக்கம் அளித்தனர்.
இந்த தீர்வு திட்டத்திற்கு இருக்கிற சரிபிளிகளை நீங்கள் எங்களுக்கு சொல்றதே, இதை உங்களுடையதாக நீங்கள் கொள்ளுகின்றீர்கள், எங்களுடைய என்று ஏற்றுக்கொள்ளுகின்றீர்கள். இதுல ஏதாவது பிள்ளை இருந்தால் திருத்திக் கொள்வோம், எல்லாருமாக சேர்ந்து இதில் இருந்தால் திருத்திக் கொள்வோம். எங்களுடைய மக்களுக்கான மிகவும் சிறந்த ஒரு தீர்வு திட்டத்தை நாங்கள் வைக்க வேண்டும் என்றதால் இதை வைக்கிறோம். எங்களுக்கு என்ன தேவை என்றதை நாங்கள் இன்றைக்கு வைக்காட்டிக்கு நாளைக்கு சொல்லுவீனம் என்னென்றால், உங்களுக்கு தேவைன்றது நீங்கள் சொல்ல இல்லையென்றோ, அல்லது நாங்கள் எங்களுக்கு தேவையானது உண்மையாக வைக்காமல் நாங்கள் குறைச்சி வச்சோமெண்டா, இதுதானே நீங்கள் சொன்னீங்கள் சொன்னால் பிறகு நாங்கள் அதுக்காக மிச்சத்தை கொண்டு போகலாம். இது வந்து சர்வதேச மட்டத்திலே மடுபடும்
என தமிழ் மக்கள் பேரவையின் முக்கியஸ்தர் சட்டத்தன்னை வி புவிதரன் அவர்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் கூறினார். இதற்கிடையில் குறைபாடுகள் நிறைந்ததொரு 13 அரசியல் திருத்தத்தையே இந்தியா அளித்தது என சுட்டிக்காட்டியுள்ள வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் குறைகளற்ற வகையில் சமஷ்டி முறையிலானதொரு அரசியல் தீர்வை இந்தியா பெற்றுத்தர வேண்டும் என கோரியிருக்கின்றார். இந்திய தொழில்நுட்ப பொருளாதார ஒத்துழைப்பு தினம் மற்றும் சர்வதேச மாணவர் தினத்தையொட்டி யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த வைபவம் ஒன்றில் உரையாற்றுகையிலேயே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதர் நடராஜன் அவர்களின் தலைமையில் கிரீன் கிராஸ் விருந்தினர் விடுதியில் இந்த நிகழ்வு நடைபெற்றது.
நீண்டகால யுத்தத்தின் பின்பாக வடபகுதியின் மீள் நிர்மாண கட்டுமான பணிகள் அனைத்து வழிகளிலும் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த வேளையிலே இந்தியாவும் தனது பங்களிப்பை எமக்கு வழங்குவதற்கு தவறவில்லை. புலமை பரிசில்கள், நோயாளர் காபு வண்டிகள் சேவை, முதலீட்டாளர்களின் வருகை, தொழில் முயற்சிகளுக்கான பங்களிப்புகள் என பல வழிகளில் எமக்கு உதவி வருவது எமக்கு ஆறுதலை தருகின்றன. குறைபாடுடைய 13 திருத்த சட்டத்தை முன்னர் எமக்கு தந்த இந்திய அரசாங்கம் இம்முறை குறைபாடற்ற ஒரு சமஷ்டி வழிமுறையை எமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். இது இந்தியாவால் தான் முடியும் என்பது எனது கருத்து. புதிய பல நல்ல திட்டங்கள் மூலம் எமது மக்களுக்கு தொடர்ந்து நன்மை அளிக்கக்கூடிய விதத்தில் உதவுவதுடன் இலங்கை இந்திய உறவு மிகவும் நெருக்கமாக தொடர்ந்து பேணப்பட வேண்டும்
என்றார் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள். இந்த நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் ரெஜினால்டு குரே அவர்கள் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டிருந்தனர்.
மாணிக்க வாசகம் அளித்த குறிப்பது, புதிய அரசியலமைப்பில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் நாடெங்கிலும் மக்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்ற அரசின் குழுவிடம் வடக்கு கிழக்கு மக்கள் பெரும்பாலும் உள்ளூர் பிரதேச மட்ட அதிகார பகிர்வை கோரியிருப்பதாக அதன் தலைவர் லால் விஜயநாயக் கூறியிருக்கிறார். இதுதொடர்பான குறிப்பொன்றுடன் கொழும்பிலிருந்து கே.எஸ். உதயகுமார்.
தாங்கள் முகம் கொடுக்கும் பிரச்சினைகளை தங்களது பிரதேசங்களில் தீர்த்து கொள்ளக்கூடிய வகையிலான அதிகார பகிர்வொன்றை வடகிழக்கு மக்கள் புதிய அரசியல் யாப்பின் மூலம் எதிர்பார்ப்பதாக மக்கள் கருத்துக்களை பதிவு செய்யும் விசேட குழு தெரிவித்துள்ளது. புதிய அரசியல் யாப்பு சம்பந்தமாக மக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள விசேட குழுவின் தலைவர் வழக்கறிஞர் லால் விஜயநாயக்க இதனை தெரிவித்தார்.
ராஜ்யபாலனே ஜனதாவோட கிட்டு கேட்டுக்கல் இட்டு
விசேடமாக வடகிழக்கு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உட்பட சிவில் அமைப்புகள் அதிகார பகிர்வு சம்பந்தமாக புதிய அரசியல் யாப்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்களை பரந்த அளவில் முன்வைத்தனர். மக்களின் பிரச்சினைகளுக்கு தங்களது பிரதேசங்களில் வைத்தே தீர்வுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகார பகிர்வொன்று மேற்கொள்ளப்பட வேண்டுமென்ற வேண்டுகோள் வடகிழக்கு மக்கள் முன்வைத்ததாக லால் விஜயநாயக்க தெரிவித்தார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த வழக்கறிஞர் லால் விஜயநாயக்க தற்போதைய அரசியல் கலாச்சாரம் குறித்து பாரிய அளவில் மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளதாக தெரிவித்தார். மனித உரிமை மீறல்கள் ஏற்படும் போது இலகுவாக பரிகாரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய புதிய கட்டமைப்பொன்றை உருவாக்குமாறு மக்கள் பொதுவாக வேண்டுகோள் விடுப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த லால் விஜயநாயக்க அரசியல் யாப்பு திருத்தங்கள் சம்பந்தமாக பேசும்போது நிறைவேற்று ஜனாதிபதி முறை ஒழிப்பு, நாடாளுமன்றத்தின் அதிகாரம் அதிகரிப்பு ஆகியவை குறித்து பரவலாக பேசப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆனால் புதிய அரசியல் யாப்பொன்றை உருவாக்கும் போது தாங்கள் நாளாந்தம் முகம் கொடுத்து வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு மக்கள் பரவலாக வேண்டுகோள் விடுப்பதாகவும் வழக்கறிஞர் லால் விஜயநாயக்க தெரிவித்தார். புதிய அரசியல் யாப்பு சம்பந்தமாக மக்கள் கருத்து பதிவு மார்ச் மாதம் 31 வரை நடைபெறும் என்று தெரிவித்த அந்த குழுவின் தலைவர் வழக்கறிஞர் லால் விஜயநாயக்க தங்களது அறிக்கை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 31 முன்னர் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார்.
கே சுதீக்குமார். ஆளும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து ஒருபோதும் விலகப்போவதில்லை என்று கூறியிருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தானும் காவல்துறையினரால் கைது செய்யப்படும் வாய்ப்பு இருப்பதாக கூறியிருக்கிறார். இது தொடர்பான குறிப்பொன்றுடன் சார்ல்ஸ் பீட்டர்.
தானும் தனது குடும்பத்தாரும் இனிவரும் காலங்களில் கைது செய்யப்படலாம் என்று இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இன்று காலை கண்டி தலதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்ட மஹிந்த ராஜபக்ச ஊடகவியலாளரிடம் பேசிய போதே இவ்வாறு கூறினார். தான் செல்லும் இடமெல்லாம் சென்று நிலத்தை தோண்டி பார்க்கும் ஒரு வழக்கம் தற்போது ஏற்பட்டிருப்பதாக அவர் அங்கு மேலும் தெரிவித்தார்.
எனது பாதுகாவலரின் வீட்டு தோட்டத்தை தோண்டி தங்கம் தேடினார்கள். ஆனால் பெரிய ஷாப்பிங் பேக் ஒன்றை தான் அவர்கள் எடுத்தார்கள். எனது பாதுகாவலரும் அந்த நிலத்தை உழுது மரவள்ளிக்கிழங்கு நடத்தானிருந்தார். அந்த வேலையை இவர்கள் செய்து கொடுத்து விட்டார்கள். உங்களது நிலத்தை தோண்ட வேண்டுமென்றாலும் சொல்லுங்கள், நான் அங்கு வந்து செல்கிறேன்
என்று கிண்டலாக பதிலளித்தார் மஹிந்த ராஜபக்ச. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு நெருக்கமானவர் என்று அறியப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியின் வீட்டுத் தோட்டத்தை காவல்துறையினர் அண்மையில் தோண்டி ஆராய்ந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இதனிடையே மஹிந்த ராஜபக்சவின் மகன் நாமல் ராஜபக்ச கைதாகலாம் என்று வெளியாகியுள்ள தகவல் பற்றி ஊடகவியலாளர்கள் அவரிடம் கேட்டபோது,
நாமல் மாத்தியகானி, கோட்டாபி மாத்தியகானி, பசில் மாத்தியகானி, விமல் வீரவன்சகானி, மஹிந்தானந்த கானி, ரோஹித்
நாமல் ராஜபக்ஷ, கோத்தபாய் ராஜபக்ஷ, பசில் ராஜபக்ஷ, விமல் வீரவன்ச எல்லோரையும் கைது செய்வார்கள். இறுதியாக என்னையும் கைது செய்வார்கள். நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து கொண்டிருக்கும் போது அதிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக இப்படியான வேலைகள் நடக்கின்றன என்பது தெளிவாக தெரிகிறது
என்று கூறிய மஹிந்த ராஜபக்ச, ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் தனது எதிர்காலம் பற்றியும் கருத்து தெரிவித்தார்.
நான் ஒருபோதும் விலக மாட்டேன். என்னை விலக்குவதும் கஷ்டமானது. 56 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இருந்த கட்சியை நானே இந்த அளவிற்கு கொண்டு வந்தேன். எதிர்கட்சிகளின் கூட்டமைப்பு உட்பட பல கட்சிகள் என்னை கட்சி தலைவனாக்கும்படி கோருகிறார்கள். ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் மட்டும்தான் எனக்கு தலைமைத்துவம் இல்லை
என்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச.
சார்ல்ஸ் பீட்டர் அளித்த குறிப்பு. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி இந்திய குறிப்பொன்று. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட இருக்கின்ற நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுக்களில் தீவிரமாக இறங்கியிருக்கின்றன. கடந்த தேர்தலில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருந்த விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிகவுடன் இம்முறை கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுக்களில் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி பிரதிநிதிகள் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களுடன் ஜெயக்குமார்.
சென்னையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தரப்பினரை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தேர்தல் பொறுப்பாளரான பிரகாஷ் ஜவடேகர் இன்றைய சந்திப்பு பயனுள்ளதாக அமைந்ததாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தங்களின் கூட்டணி தொடர்பான அடுத்த கட்ட சந்திப்பு வரும் புதன்கிழமை சென்னையில் நடைபெறும் என்றும் ஜவடேகர் அப்போது குறிப்பிட்டார்.
We have very good and meaningful discussion with Captain Vijayakant and DMDK. We are happy that in last 24 hours we have practically
நாங்கள் விஜயகாந்த் மற்றும் தேமுதிக உறுப்பினர்களுடன் அர்த்தமுள்ள பேச்சுகளை மேற்கொண்டோம். கடந்த 24 மணி நேரத்தில் எங்கள் கட்சியின் கூட்டணிகளுடன் நடத்திய விவாதங்கள் மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் அமைந்துள்ளன. இதன் அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது இங்கு என்னென்ன பேச்சுக்கள் நடைபெற்றதோ அவற்றை உடனடியாக கட்சியின் தேசிய தலைவர் மற்றும் பிரதமரிடம் விவரிப்பேன். பின்னர் நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் முடிவடைந்த பிறகு மீண்டும் நான் சென்னைக்கு வருவேன். அந்த வகையில் நான் புதன்கிழமை சென்னை திரும்பிய பிறகு எங்கள் கூட்டணியில் இடம்பெறும் அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் தகுந்த நேரத்தில் செய்தியாளர்களை சந்திப்போம். அதே நேரம் இன்று விஜயகாந்துடன் நடைபெற்ற விவாதம் மிகவும் பயனளிக்கக்கூடியதாக அமைந்தது.
Today I had very fruitful discussion
என்றார் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பிரகாஷ் ஜவடேகர். இதனிடையே மோடி தலைமையிலான மத்திய அரசு தமிழகத்திற்கு சிறப்பு நிதி உதவிகளை ஒதுக்கி வருவதாகவும், ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டுதான் மாநில அரசு அம்மா திட்டங்கள் என அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களிடம் விளம்பரம் தேடிக் கொள்வதாகவும் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் ஜவடேகர் குறை கூறினார். இன்றைய ஜவடேகருடனான சந்திப்புக்கு பிறகு தேமுதிக கட்சியின் தரப்பில் வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பில் அது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று மட்டுமே குறிப்பிடப்பட்டிருந்தது. தேர்தல் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாகவோ அது எப்போது இறுதி செய்யப்படும் என்பது குறித்தோ அந்த கட்சியின் தலைமை வெளிப்படையாக தகவல் அளிக்க மறுத்து வருகிறது. ஊடகங்களில் வெளிவரும் தகவல்கள் அனைத்தும் யூகங்களே என்றும் அவற்றை நாங்கள் தடுக்க மாட்டோம் என்று மட்டுமே அந்த கட்சியின் தலைவர் விஜயகாந்த் இதுவரை செய்தியாளர்களிடம் கூறி வருகிறார். இதனிடையே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல கூட்டணிக்கு தலைமை வகித்து வரும் மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ, விஜயகாந்தின் தேமுதிக தங்களுடன் தான் கூட்டணி அமைக்கும் என்கிற நம்பிக்கை தங்களுக்கு உள்ளதாக கூறினார். அதிமுக திமுக போன்ற கட்சிகள் ஊழலில் ஈட்டிய பணத்தை கொண்டு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு விளம்பரம் செய்து வருவதாகவும் அவர் அப்போது குற்றம் சாட்டினார்.
பத்திரிகைகளிலே பக்கம் பக்கமாக விளம்பரம் போடுகிறார்களே, கோடிக்கணக்கில் பத்திரிகைகளும் ஊடகங்களிலும் தொலைக்காட்சி ஊடகங்களிலும். அப்படி என்றால் இவர்கள் 8000 கோடி சேர்த்து வச்சிருக்கிறாங்க. இந்த பணம் எப்படி வந்தது? உண்டியல் குலுக்கியா, கடை கடையா போய் வசூல் பண்ணியா? இல்லையே, எல்லாம் ஊழல் திரட்டப்பட்ட பணம்
என்றார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. இதனிடையே டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் நிறைவேறியுள்ள திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஜெயலலிதா புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். இந்த பொது நிகழ்ச்சியிலும் அவர் குட்டி கதை ஒன்றை கூறியிருந்தார். அதில் சுய நலனிலும் குடும்ப நலனிலும் அக்கறை காட்டுபவர் ஆட்சி செய்ய தகுதியற்றவர் என்று ஜெயலலிதா குறிப்பிட்டிருந்தார். ஜெயலலிதாவின் இன்றைய நலத்திட்ட அறிவிப்பு குறித்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளரான குஷ்பு கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டார். குறிப்பாக இந்த நலத்திட்டங்களை ஆட்சி பொறுப்பு ஏற்ற முதல் 2 ஆண்டுகளில் செய்திருந்தால் மக்கள் உண்மையான நலன் பெற்றிருப்பார்கள் என்றும், காலதாமதமான இந்த அறிவிப்பு மக்களை ஏமாற்றும் செயல் என்றும் அவர் கூறினார்.
ஜெயக்குமார் அளித்த குறிப்பது. இனி சர்வதேச குறிப்பொன்று. பிரிட்டனில் இரத்த புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் மாணவி ஒருவருக்கு மிக அவசரமாக ஸ்டெம் செல்ஸ் எனப்படுகின்ற குருத்தணு மாற்று சிகிச்சையை மேற்கொள்வதற்காக உலக அளவில் கொடையாளர்களை தேடி மருத்துவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். பிரிட்டனில் உறுப்பு தானம் செய்ய முன்வருபவர்களின் பட்டியலில் தெற்காசிய பின்புலம் கொண்டவர்கள் அதிகளவில் இல்லாத காரணத்தினால் அவருக்கு பொருந்தக்கூடிய கொடையாளர் ஒருவர் கிடைப்பதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான குறிப்பொன்றுடன் பிரதீபன் புனிதசீலன்.
பிரிட்டன் கார்டிஃப் பல்கலைக்கழகத்தில் கற்கும் 24 வயதான வித்யா அல்போன்ஸிற்கு அவரது மரபணுக்களுடன் ஒத்துப்போகக்கூடிய குருத்தணுக்கள் அவசரமாக தேவைப்படுவதாக கூறும் மருத்துவர்கள் அதற்காக உலகளவில் வேண்டுகோள் ஒன்றையும் விடுத்துள்ளனர். இலங்கையை பூர்வீகமாக கொண்ட இவருக்கு பொருந்தக்கூடிய குருத்தணுவை அளிக்கும் கொடையாளியை பெறுவது மிக கடினமாக உள்ளது என கூறும் மருத்துவர்கள் இப்படியான நன்கொடைகளை வழங்குவதற்கு பதிவு செய்து கொள்ளும் தெற்காசியர்கள் மிக குறைவாக இருப்பது முக்கியமான காரணம் என கூறுகின்றனர். இவரது உயிரை காப்பாற்றக்கூடிய கொடையாளியை தேடி வருவதாக புற்றுநோய் தொடர்பில் செயல்பட்டு வரும் அந்தோனி நோலான் தொண்டு நிறுவனம் தெறிவித்துள்ளது. நோயின் ஆரம்பகட்ட அறிகுறியாக ஜுரம் மற்றும் கால்வலியால் அவதியுற்ற வித்யா மருத்துவரை அணுகிய போதே இந்த நோயின் தாக்கம் தெரிய வந்தது. அவசரமாக உயிர்காக்கும் உதவி தேவைப்படும் அவர் கண் மருத்துவம் இறுதியாண்டில் படித்து வருகிறார். நோய்க்கான முதல் அறிகுறி தெரிந்ததற்கும் நோய் கண்டறியப்பட்டதற்கும் இடையேயான காலம் 5 நாட்களே என தெரிவிக்கப்படுகிறது. இதனால் தனது வாழ்க்கை ஒரு வாரத்தினுள் மாறிப்போய்விட்டது என தெரிவித்த அவர், அதற்கு முன்னர் தான் ஆரோக்கியமாகவே இருந்ததாக தெரிவித்தார். லண்டனைச் சேர்ந்த அவர் தற்போது சிகிச்சை பெற்று வரும் லண்டன் மருத்துவமனைக்கு மாற்றப்படுவதற்கு முன்னர் கார்டிஃபில் ஹீமோதெரபி சிகிச்சை பெற்றுள்ளார்.
கட்டம் கட்டமாக செய்யப்படும் இந்த சிகிச்சை 3 கட்டமாக செய்யப்பட்ட போது தான் நல்ல நிலையில் உள்ளதாக உணர்ந்ததுடன் இரத்த புற்றுநோயிலிருந்து குணமடைந்து விட்டதாகவும் எண்ணியுள்ளார். துரதிர்ஷ்டவசமாக லுகேமியா தனது குருதியில் இருப்பதை சோதனைகள் உறுதிப்படுத்தின. குருத்தணு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படாவிட்டால் 1 ஆண்டிற்குள் தனது நிலைமை மோசமடைந்துவிடும் என அவர் தெரிவித்தார். அடுத்து வரும் 2 மாதங்களுக்குள் வித்யாவிற்கு தேவையான குருத்தணு மாற்று அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை அவரை குணப்படுத்துவதற்கு சிறப்பான வழி என அவரது மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அவருக்கு குருத்தணுக்களை தானமாக வழங்க முன்வந்துள்ள அவரது சகோதரனது குருத்தணுக்கள் சகோதரியின் உடல் தன்மையுடன் 50% மாத்திரமே ஒத்துப்போவதால் அவரது உடலோடு பொருந்தி போகக்கூடிய உறவினர் அல்லாத ஒரு கொடியாளியிடமிருந்து குறித்த செல்களை பெறுவதே அவரை காப்பாற்றுவதற்கான சிறந்த வழி என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். கொடியாளிகளாக தம்மிடம் பதிவு செய்துள்ள தெற்காசியர்களிடமிருந்து இவருக்கு பொருத்தமான குருத்தணுக்கள் கிடைக்குமா என்ற ஆராய்ச்சியில் அந்தோனி நோலான் தொண்டு நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. சமூக வலைதளங்கள் ஊடாக இது தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி பொருத்தமான கொடையாளியை தேடும் பணியில் வித்யா, அவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களும் ஈடுபட்டுள்ளனர்.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக
ஈழத்து பாடல்கள், இலங்கையின் இசை வடிவங்கள் குறித்த ஒரு தொடர். 6வது பாகம் தயாரித்து வழங்குவது பூபாலரத்னம் சீவகன்.
ஏறும் போட்டி உளவு செஞ்சி வானமும் பார்த்து நிலும் வெளிச்சி கண்மொழிச்சி காவ காத்து வளர்த்து பயிறு கிளியே வாழ்வழிஞ்சு துடிக்க அவன் வச்சிடாத கிளியே குருவி கூட்டம் கூடி இங்கு குறைச்சு திங்க வருவதேனோ.
விவசாயிகளின் சிரமங்களை பாடுகின்ற இந்த பாடலை பாடுவது அக்கறை பற்று முஸ்லிம் மத்திய கல்லூரி மாணவர்கள். இலங்கையின் கிழக்கில் வாழ்கின்ற முஸ்லிம்கள் விவசாயிகளாக மீனவர்களாகப்படும் பல சிரமங்களை கூற இப்படியான நாட்டார் பாடல்கள் உதவுகின்றன. உண்மையில் முஸ்லிம்கள் மத்தியிலான இந்த நாட்டார் பாடல்கள் ஏழை மக்களின் உணர்வுகளை பாடுவதாக கூறுகின்றார் முஸ்லிம் நாட்டாரியல் ஆய்வாளரும் எழுத்தாளருமான முத்துமீரான்.
உண்மையிலேயே இந்த பாடல்கள் அதிகமாக கிழக்கிழங்கையில அதிகமாக படியாத ஏழை மக்களுடைய ஒரு விதமான உள்ள குமுறல்கள் தான் இதை சொல்லணும். இந்த பாடல்கள் எல்லாமே கவி என்ற முறையில் 4 அடுக்கு வா வென்று அழைப்பேன், வாசலில பாய் தருவேன், வாப்பா அறிஞ்சா என்ன வாழ் எடுத்து வீசிடுவார், இதை பலவிதமாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் கவி என்றால் இப்படியான ஒரு ஓசை நயத்தோடு பாடப்படுகிற ஒரு பாடல்களாகத்தான் இருக்கின்றது. ஆயினால இந்த பாடல்கள் வந்து எப்பொழுது யாரால் பாடப்பட்டது என்பதையெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது.
உங்கள் அழகும் கூட குண்டுமணி தோடழகும் பார்த்தேங்கமச்சி நெக்கி பசிக்கிறன்னே
அன்பாடல். பெண்பாடலாக
வெதைச்சி பாழுத்து நல்ல வேளையிலே வெட்டி வச்சு திண்டாத்தான் மச்சானும் கூட வீர பொண்ணா பசியடங்கு.
இது காதலர்கள் தமிழையிலான உணர்வுகளை பாடுகின்ற ஒரு பாடல். பாடியவர் MIM ஜலீல். முஸ்லிம்கள் மத்தியில் காதலை வெளிப்படையாக பாடுவது பற்றி பல்வேறு வகையான கருத்துக்கள் இருக்கின்ற போதிலும் இந்த பாடல்கள் காதல் பாடல்களாக இருந்தாலும் அவற்றில் விரசம் கிடையாது என்று முத்துமீரான் கூறுகின்றார்.
முஸ்லிம்கள் தங்களுடைய உள்ள கிடக்கைகளை, காதல் உணர்வுகளை அல்லது காதல் சம்பந்தப்பட்ட விடயங்களை அதிகமாக வெளிப்படையாக கூறுவது இல்லை. ஏனென்றால் அது ஒழுக்க ரீதியாக தடை செய்யப்பட்ட ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. ஆனால் இவர்கள் எல்லாம் வயல்வெளிகளிலே அல்லது வேற தனித்துவமான இடங்களிலே நிற்கின்ற பொழுது தங்களை அறியாமலே பாடல்கள் வருகின்ற. உதாரணமாக, பட்ட மரத்தில் பழம் இருந்து என்ன செய்ய, இலையிருந்து காற்றடித்தால் கிளி எங்கி இருந்தும் தங்க வரும். இது ஒரு காதல் பாடல். ஆனால் இந்த காதல்ல எந்த விதமான ஒரு அசிங்கமான சொற்பிரிவுகளோ இல்லை. ஒரு பெண்ணை பற்றிய பாடல் தான் இது. ஒரு பெண்ணிடம் எவ்வளவுதான் அழகு இருந்தாலும், எவ்வளவுதான் வடிவு இருந்தாலும், அதுக்கு பணம் இல்லாட்டி யாரும் எவரும் அதை விரும்புவதில்லை என்ற ஒரு ஏழையினுடைய உள்ள குமுறல் தான் இந்த பாடல். காதல் பாடலாக இருந்தாலும் காதலை அவர்கள் வெளிப்படையாக சொல்ல முடியாத பாடலாக அவர்கள் அதை சொல்லுகின்றார்கள்.
இது காதல் முடிந்து கல்யாணம் கேட்டு வருவது குறித்த ஒரு பாடல். இதற்கும் இங்கு பாடல்கள் பரவலாக இருக்கின்றன. முஸ்லிம்கள் மத்தியிலான நாட்டார் பாடல்கள் பல விஷயங்களை பேசுவதாக கூறுகின்றார் எழுத்தாளரும் இஸ்லாமிய விரிவுரையாளருமான இத்ரீஸ்.
அண்மைக்கால நாட்டாரியல் போக்குகளை பார்க்குற நேரம், அதில் புதிய அரசியல் சார்ந்த விஷயங்கள், நாகரிகம் மோஸ்தர்கள் சார்ந்த விஷயங்கள் இடம்பெற்றிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒப்பாரி பெண்ணியம் சார்ந்த கற்பொருட்களை உட்கொண்ட வகையிலேயும் நாட்டாரியலுடைய பாடல்கள் இருக்கின்றன. முச்சந்தி இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்ற, அதாவது எழுத்து நிலை பெற்ற செமியோரல், அதாவது ஓரளவு வாய்மொழியாக பரப்பப்படுவது, எழுதப்பட்டு அச்சடிக்கப்பட்டு பிறகு பாடப்படுகின்ற ஒரு முச்சந்தி இலக்கிய வகையைச் சேர்ந்த இலக்கிய வகைகளும் இருந்திருக்கின்றன. கடந்த கால பாடல் முறைகளில் பார்க்கின்ற போது நிலம் சார்ந்த வாழ்வியலை கொண்ட முஸ்லீம்களிடம், குறிப்பாக கரையோர பகுதி முஸ்லீம்கள் மீனவ தொழிலை கொண்ட அம்பா பாடல்களை பாடியிருக்கிறார்கள். அந்த பாடல்கள் இப்போதும் கரைவலை இழுக்கின்ற போது பாடக்கூடிய சூழ்நிலையை, பொத்தியில் தொடக்கம் அக்கறை பெற்று அட்டாளச்சேனை ஒளிவில் வரைக்கும் அந்த பாடல்களுடைய தாக்கம் இருப்பதை காணலாம். பேர்வலை போன்ற பகுதிகளிலும் அந்த பாடல்கள் சிங்கள மொழி கலப்போடு இருக்கின்றன. விவசாயம் சார்ந்த பாடல்களும்
உள்ளன.
இந்த சின்ன குரலுக்கு சொந்தக்காரி ஜலீல் அவர்களின் புத்திரி. இவர் பாடுவது ஒரு தாயின் மனக்குமுறலை. தான் பெற்று வளர்த்த பிள்ளை தன்னை கவனியாமல் விட்டுவிட்டதை அவர் இவ்வாறு பாடுகின்றார். இங்கு முஸ்லிம்கள் மத்தியில் உண்மையில் இந்த நாட்டார் பாடல்களை பாடுவதில் பெண்களின் பங்களிப்பு மிகவும் அதிகம் என்கின்றார் இத்ரீஸ்.
நாட்டாரியல் வரலாற்றை பார்க்கின்ற போது கிழக்கிழங்கையை பொறுத்தவரையில் பெரும்பாலான முஸ்லீம் நாட்டாரியல் அறிஞர்கள், தமிழ் தரப்பிலே ஆய்வு செய்த சுனா வித்யானந்தன், இரா பாலசுந்தரம் போன்றவர்களுடைய ஆய்வின் படியும் முஸ்லீம் பெண்களிடம்தான் கணிசமான நாட்டாரியல் சேகரிப்புகள் இருந்ததாக தெரிகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு வரைக்கும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மீராம்மா அவர்களை அடையாளம் காட்ட முடியும். அதே மாதிரி இன்று தமிழ் சூழலில் தமிழ் பேசும் மக்களுக்கு மத்தியில் முஸ்லீம் பெண் கவிஞர்கள் வருகை கிழக்கிலே அதிகமாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இலக்கிய திறனாய்வாளர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் அதை குறிப்பிட்டும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அது புதிய நவீன நுண்லீனியர் பிந்தைய மொழி சூழலில் கூடிய கவிதை போக்குகளை பெற்று வளர்ந்து செல்கின்றது.
உச்சியில நாலுமயிர் ஓரமெல்லாம் தான் வழுக்க போக்கத்த மீரானுக்கு பொண்ணுமாக வேணுமாம், போக்கத்த வீரானுக்கு பொண்ணுமாக வேணுமாம்.
இது கொஞ்சம் நையாண்டி வகையைச் சேர்ந்த பாடல். அங்கு வயல்வெளிகளில் ஒருவரை ஒருவர் கேலி செய்து பாடும் வகையைச் சேர்ந்தது இது. உண்மையில் கடந்த காலங்களில் இந்த நாட்டார் பாடல்கள் கொஞ்சம் முஸ்லிம்கள் மத்தியில் அருகி வந்தாலும் அவற்றை தூக்கி பிடித்து நிறுத்துவதற்கான பல முயற்சிகளும் தொடர்வதாக இத்ரீஸ் கூறுகின்றார். இவற்றை விட இறைவனை பாடும் பாடல்களும் அவர்கள் மத்தியில் சிறப்பாக இருக்கின்றன.
அண்மை காலங்களில் வந்து தமிழ் மொழி தினம், அடுத்த பாடசாலைக்கிடையிலான போட்டிகள் நிகழ்ச்சிகளுக்காக பாடசாலை மாணவர்களை தயார்படுத்த வேண்டிய ஒவ்வொரு பண்பாடும் அந்த பண்பாடு சார்ந்து தயார்படுத்த வேண்டிய போட்டிக்கு மாணவர்களை பயிற்றுவிக்க வேண்டிய தேவை வருகின்ற போது இந்த நாட்டாரியல் பாடல்களை பயிற்றுவிக்கின்ற போது அங்கே அதற்கு மேலும் மெருகூட்டி அதற்கு தேவையான ஒத்துழைப்புகள் ஆதரவுகள் வழங்கப்படுவதால் இவை இப்போது சிடி இருவட்டுகள் அளவிலும் வளர்ந்து வந்திருக்கின்றன. முஸ்லிம்களுக்கு என்று ஒரு மெல்லிசை வடிவம் அல்லது இஸ்லாமிய கீதம் என்ற ஒரு வடிவம் இலங்கை வானொலி ஒரு காலத்தில் உருவாக்கி தந்திருக்கிறது. அண்மையில் மறைந்த நாவூர் ஈஎம் அனிஃபாவின் பாடல்கள் இலங்கை முஸ்லிம்களுடைய ஒரு பெரு வழக்கு பெற்றிருந்தன. 60களுக்கு பின்னர் அப்பாடலினுடைய செல்வாக்கை கிழக்கிலே காண முடியுமாக இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக அண்மை காலங்களில் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு முஸ்லிம்கள் மத்தியில் மெல்லிசை பாடல்கள், இருவட்டுக்கள் அடங்கிய ஒளி ஒளி கா விசுவலோடு கூடிய காட்சி புலங்களோடு கூடிய ஒளிப்பேழைகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன.
இவை இலங்கையின் முஸ்லிம்களின் நாட்டார் பாடல்கள் குறித்த சில கருத்துக்கள். எமது இந்த தொடரின் அடுத்த பகுதியில் இலங்கையின் மத்திய மலையக தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில் காணப்படுகின்ற நாட்டார் பாடல்கள் பற்றிய சில கருத்துக்களை கேட்கலாம். நேர்களே,
ஈழத்து பாடல்கள் கேட்டீர்கள். நேர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேர்களே.